الله أكبر الله أكبر الله أكبر أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا أشهد أن محمد رسول الله أشهد أن محمد حي على السلام حي على السلام حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله
السلام عليكم ورحمة الله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين
آج کل
இக்காலத்தில் ஆப்பிரிக்க நாடுகள் சிலவற்றின் சுதந்திர தின பொன்விழா கொண்டாடப்படுகிறது. இந்த விழாக்களை கொண்டாடுவதில் நமது பான் ஆப்பிரிக்கன் அசோசியேஷன் பங்கு வகிக்கிறது. இங்கு இந்த அசோசியேஷன் ஹதரத் நான்காவது கலீஃபத்துல் மசி அவர்களின் காலத்தில் உருவாக்கப்பட்டது. இது அகமதி அன்பர்களின் அசோசியேஷன் ஆகும். எவ்வாறு இருப்பினும் நான் கூறியது போன்று நமது அசோசியேஷனும் இந்த ஆப்பிரிக்க நாட்டு மகிழ்ச்சியில் பங்கு பெறுகின்றது, நிகழ்ச்சிகளும் நடத்துகின்றன. அதனை ஒட்டி அங்கு நடத்தப்படவிருக்கின்ற ஃபங்க்ஷன்களில் பங்கெடுக்க வேண்டும் என்று என்னிடமும் கூறினார்கள். ஃபங்க்ஷன் நடக்கும் போது இன்ஷா அல்லாஹ் நான் அதில் பங்கெடுப்பேன். ஆனால் இன்று சுதந்திரம் தொடர்பாக சிறிது கூற விரும்புகின்றேன். அடிமை தலையிலிருந்து விடுதலை, மார்க்க சுதந்திரம் மற்றும் சிந்தனை சுதந்திரம் ஆகியவை பெரும் அருளாகும். ஆப்பிரிக்கா மகத்தான நாடாகும். இங்குள்ள நாடுகள் மிக நீண்ட காலம் அதிகாரம் செலுத்தப்பட்ட சமுதாயத்தை போன்று அடிமைப்பட்டு கிடந்தவை. எனவே இந்த நாடுகள் விடுதலை நாள் பொன்விழா கொண்டாடுவது அவர்களை பொறுத்தவரை மிக முக்கியம் வாய்ந்தது. அது அவர்களின் உரிமையுமாகும். அல்லாஹ் 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் இவர்கள் பெற்ற இந்த சுதந்திரத்தை உண்மையான சுதந்திரமாக இருக்க செய்வானாக. அல்லாஹ் மீண்டும் ஒரு முறை அடிமை தலையில் அவர்கள் சிக்காமல் இருக்க செய்வானாக. நல்ல நீயத்துடனும் ஈமானுடனும் அவர்கள் தாம் பெற்ற சுதந்திரத்தில் இருந்து பயனடைந்து கொண்டிருக்கட்டும். அவ்வாறாயின் வரும் ஆண்டுகளில் ஆப்பிரிக்கா கண்டம் உலகின் வழிகாட்டியாவதும் தூரமான ஒன்றல்ல. மார்க்கத்தின் வரலாற்றை நோட்டமிட்டால், மார்க்கத்தின் நிறுவனர்கள் அல்லது அல்லாஹின் புறமிருந்து நபிமார்கள் வரும்போது அவர்களின் முக்கியமான வேலைகளுள் ஒன்று விடுதலை அளிப்பதாகும். அது அநியாயக்கார அரசனிடமிருந்தோ அல்லது ஃபிரௌனிடமிருந்தோ சரி, அல்லது மார்க்கம் தடம் புரண்டதால் அல்லது மார்க்கத்தின் பெயர் தாங்கிகளின் சுயநலத்திற்காக உருவாக்கப்பட்ட சடங்கு சம்பிரதாயங்கள் மத வழிபாடுகளின் அரிகண்டத்தை கழுத்தில் மாட்டுவதில் இருந்தோ சரி, இந்த எல்லா வகையான அடிமைத்தனத்தில் இருந்தும் சுதந்திரம் பெறுவது நபிமார்கள் மூலமே நடைபெறுகின்றன. ஆனால் துரதிர்ஷ்டம், பல சமுதாயங்கள் இதன் உண்மைத்துவத்தை உணரவில்லை. சுதந்திரத்தின் உண்மையான கொடியை ஏந்தி நிற்பவர்களை மறுத்துவிட்டு தமது உண்மையான சுதந்திரத்தை இழந்தது மட்டுமின்றி இறை பிடியிலும் மாட்டிக்கொண்டு அழிந்து விட்டனர். அவர்கள் உலகின் ஆட்சியாளர்களுக்கு ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஆட்சியாளனை விட முக்கியத்துவம் தந்துவிட்டனர். சுதந்திரத்தின் பல புதிய அத்தியாயங்களை திறக்கத்தக்க அடிமை தலையை விட அவர்களுக்கு முக்கியத்துவம் தந்துவிட்டனர். விடுதலைக்கு அவர்கள் தரும் முன்னுரிமை மாறியதால் விடுதலையும் கையிலிருந்து போயிற்று. அது மட்டுமின்றி உலகமும் ஆகிரத்தும் அழிந்துவிட்டது. எனவே சுதந்திரத்தின் தத்துவத்தின் ஆழத்தில் சென்று பார்த்தால் அசல் சுதந்திரம் நபிமார்கள் மூலமே கிடைக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக நம் முன்னால் இருக்கின்ற சூரியனின் கதிர்கள் தூர தூரம் வரை பரவியுள்ளன. விடுதலையின் சூரியன், மேலும் எல்லா வகையான சுதந்திரத்தையும் உள்ளடக்கியவர் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஆவர். அவர்கள் வெளிப்படையான அடிமை தலையிலிருந்தும் விடுதலை பெற்று தந்தார்கள். மனிதன் தனது கழுத்தில் போட்டு கொண்டிருக்கிற பல்வேறு வகையான அரிகண்டங்களிலிருந்தும் விடுதலை பெற்று தந்தார்கள். அது மட்டுமின்றி அவர்களுடன் உண்மையான முறையில் இணைந்திருப்பது இன்றும் கூட சுதந்திரம் பெற்றுத்தரும் பெரும் வழிமுறையாக இருக்கின்றது. அவர்களே அல்லா தாலா ஹாத்தமுன் நபியீன் என்ற பட்டத்தால் சிறப்பித்தான். அவர்களின் ஹாத்தமியத் மார்க்க மற்றும் உலகியல் ரீதியான எல்லா ஹாத்தமியத்துகளையும் உள்ளடக்கியவாறு முத்திரை பொதிந்தது. அல்லாஹ்வுடைய சாட்சி மற்றும் அறிவிப்புக்கு பிறகு எந்த சான்றோரின் உள்ளத்திலும் முஹம்மதிய முத்திரையே எல்லா வகையான முழுமைகளின் மீதும் முத்திரை பதிக்க தகுந்தது என்பதில் எந்த சந்தேகமும் ஏற்பட முடியாது. இந்த முழுமைகள் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமே நிறைவு பெறுகின்றன. எனவே ஒவ்வொரு பணி மற்றும் விவகாரங்களின் உச்சகட்டம் ஹதரத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஆவர். எனவே விடுதலை பெற்று தருவதில் அற்புதங்கள் அவர்களின் மூலமே நிறைவடைந்துள்ளது. இந்த அற்புதங்கள் எவ்வளவு மகத்துவத்துடன் நிறைவேறியது என்பதை உலகம் கண்டது. இப்போது வரை அவர்களை உண்மையான முறையில் பின்பற்றுபவர்கள் இவை நிறைவேறி இருப்பதை பார்க்கின்றனர். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறங்கியுள்ள முழுமையான வேதம் ஹாத்தமுல் குதுப் என்று அழைக்கப்படுகிறது. அதில் விடுதலை பற்றி பல்வேறு கோணத்தில் விளக்கப்பட்டுள்ளது. பிறகு ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழகிய முன்மாதிரி அந்த உன்னத போதனைக்கு மேலும் மெருகூட்டியது. அல்லா தாலா திரு குர்ஆனில் ஒரு இடத்தில் கூறுகின்றான், கழுத்தை விடுவித்தல் அல்லது விடுதலை அளித்தல் அல்லது விடுதலைக்கு உதவுதல் என்றும் கூறலாம். பிறகு அல்லாஹ் கூறுகின்றான், மற்றொரு வசனத்தின் ஒரு பகுதியை படிக்கின்றேன், வாத்தல் மாலா அலா ஹுப்பிஹி ஸவில் குர்பா வல் யதாமா வல் மசாகீன வபின ஸபீலி வஸாயிலீன வஃபிர் ரிகாப். பொருள்களை வழங்குங்கள் அவன் மீது பிரியம் கொண்ட நிலையில், உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் கழுத்துகளை விடுவிப்பதற்காகவும், அதாவது அடிமைகளை விடுதலை செய்விக்கவும் செலவிடுங்கள். இதற்கு முன்னர் கூறப்பட்டு வருகிற கருத்துக்களை கவனத்தில் கொள்ளுங்கள். அதில் கூறப்பட்டுள்ளது இவையே சிறந்த நற்செயல். அல்லாஹ் மற்றும் மறுமை நாள், மலக்குகள், வேதங்கள், நபிமார்கள் மீது ஈமான் கொண்ட பிறகு இந்த நன்மைகள்தான் அடியார்களை இறைவனை நெருங்கச்
செய்கின்றன.
இவற்றில் அடிமைகளை விடுதலை செய்வதும் ஒன்றாகும். எனவே ஈமானின் நிலையை நிலைநாட்ட, நன்மையில் முன்னேற, நன்மையின் உயர் முன்மாதிரி காட்ட, அடிமைகளை விடுவிப்பது அல்லது ஒரு மனிதனை விடுதலை செய்விப்பது பெரும் நன்மையான காரியமாகும். ஹதீஸ்களிலும் இதற்கு நிறைய உதாரணங்கள் கிடைக்கின்றன. ஒரு ரிவாயத்தில் வருகிறது, இது புகாரியில் உள்ள ஹதீஸ் ஆகும். ஹதரத் அபு ஹுரைரா ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு முஸ்லிம் அடிமைகளை விடுதலை செய்தால் அல்லாஹ் அவரை நரகத்திலிருந்து முற்றிலுமாக விடுதலை அளிப்பான். பிறகு இஸ்லாத்தில் பரிகாரமாக அடிமைகளை விடுதலை செய்யுமாறு கூறப்பட்டுள்ளது. திருக்குர்ஆனில் எண்ணற்ற இடங்களில் அவ்வாறு வருகிறது. ஒரு மோமீன் தவறுதலாக மற்றொரு மோமீனை கொலை செய்துவிட்டால் அதற்கு பரிகாரமாக அடிமையை விடுதலை செய்ய வேண்டும், அத்துடன் ஈட்டுத்தொகை செலுத்த வேண்டும். ஒரு மோமீன் கொலை செய்யப்பட்டால் மட்டும்தான் இந்த தண்டனை என்று கூறவில்லை. மோமீன் கொலையுண்டால் மட்டுமே அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் என்று வரவில்லை. மாறாக கூறப்பட்டிருப்பதாவது, ஒரு சமுதாயத்துடன் ஒப்பந்தம் இருக்கும்போது அவர்களில் உள்ள காஃபிர் உங்களால் கொலையுண்டால் கூட ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். பிறகு இறைவன் மீது சத்தியமிட்ட பின்னர் அதனை முறிப்பவருக்கு தண்டனையாக அவரவரது தகுதிக்கு ஏற்ப பல்வேறு சாத்தியக்கூறுகள் கூறப்பட்டுள்ளன. இது இல்லாவிட்டால் இன்ன தண்டனை, அது இல்லாவிட்டால் இன்ன தண்டனை தர வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. அவற்றில் ஒன்று அடிமைகளை விடுவிப்பதாகும். எனவே பல்வேறு சந்தர்ப்பங்களில் அடிமைகளை விடுவிப்பது பற்றி கூறப்பட்டுள்ளது. காரணம், இஸ்லாம் அடிமைகளை சிறிது சிறிதாக குறைத்து அவர்கள் இல்லாமல் ஆக்கிவிட விரும்பியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அல்லது அதற்கு முன்பு அடிமைகளை வைத்திருக்கும் வழக்கம் இருந்தது. இஸ்லாம் வந்த பிறகு இந்த அடிமை வழக்கத்தை ஒழிப்பதற்காக பல்வேறு சந்தர்ப்பங்களில் வலியுறுத்தி கூறியுள்ளது. அது மட்டுமன்றி ஹதீஸிலும் வருகிறது. ஒரு ரிவாயத், அஸ்மா பின்த் அபி பக்கர் ரஸியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களிடம் கூறி வந்தார்கள், சூரிய கிரகணம் ஏற்பட்டால் கூட அடிமையை விடுதலை செய்யுங்கள். அதாவது, வசதி படைத்தவர், வாய்ப்புள்ளவர் நிச்சயமாக அவ்வாறு செய்ய வேண்டும். பிறகு அடிமைகளின் கண்ணியம் மற்றும் உரிமையை அன்னார் இவ்வாறு பாதுகாத்தார்கள். ரிவாயத்தில் வருகிறது, ஏழு சகோதரர்கள் இருந்தனர். அவர்கள் அனைவரும் சம உரிமை பெற்ற ஒரு அடிமை இருந்தார். ஒரு சமயத்தில் ஒரு சகோதரர் அந்த அடிமையின் மீது கோபம் கொண்டு கன்னத்தில் அறைந்து விட்டார். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது தெரிய வந்ததும் அன்னார் கூறினார்கள், அந்த அடிமையை விடுதலை செய்து விடுங்கள். உங்களுக்கு இந்த அடிமையின் மீது எந்த உரிமையும் இல்லை. ஏனென்றால் உங்களுக்கு அடிமைகளுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள தெரியவில்லை. சுருக்கமாக, அக்காலத்தில் நாம் பார்த்தோம் என்றால் அடிமைகளை வைத்திருப்பது முக்கியமான விஷயமாக இருந்தது. செல்வந்தர்களுக்கு அது பெரும் செல்வமாகவும் இருந்தது. ஒருவரிடம் எவ்வளவு அடிமைகள் உள்ளனரோ அந்த அளவுக்கு அவர் பணக்காரராக கருதப்பட்டார். பணக்காரர்கள் அடிமைகளை வைத்திருந்தனர் என்பது தெரிய வருகின்றது. அப்போது இக்கட்டளையிடப்பட்டது, நீங்கள் ஈமான் என்ற அந்த அசல் செல்வத்தை விரும்பினால், அது வேண்டுமென்றால் நீங்கள் அடிமைகளை விடுதலை அளிப்பதே சிறந்தது. இந்த கட்டளையின் கீழ் சஹாபாக்கள் முடிந்தவரை டஜன் கணக்கில் இருந்து ஆயிரக்கணக்கான எண்ணிக்கை வரையிலான அடிமைகளை விடுதலை செய்வித்தார்கள். ஹதரத் உஸ்மான் பின் அஃப்வான் ரஸியல்லாஹு அன்ஹு பற்றி வருகின்றது. அன்னார் ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் மட்டும் 20,000 அடிமைகளை விடுதலை செய்வித்தார்கள். அதுபோக 1,000 பேரையும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் விடுதலை செய்துள்ளார்கள். சிலர் அவர்களின் வசதிக்கு ஏற்ப டஜன் கணக்கிலும் செய்துள்ளார்கள். வேலை செய்வதற்காக அடிமைகளை வைத்திருந்தவர்களுக்கும் இஸ்லாமிய போதனை என்னவென்றால், அவர்களை உங்கள் சகோதரர் போன்று நடத்துங்கள். நீங்கள் உடுப்பதை அவர்களுக்கும் உடுத்துங்கள். நீங்கள் உண்பதை அவர்களுக்கும் உண்ணத்தாருங்கள். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொந்த நடைமுறை எதுவென்றால், ஹதரத் ஹதீஜா ரஸியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்த பிறகு அவர்கள் அடிமை மற்றும் செல்வங்களை ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தந்துவிட்டார்கள். ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடுதலை செய்து விட்டார்கள். ஜயத் பின் ஹாரிஸ் என்ற அடிமையை தனது வளர்ப்பு மகன் என்று அழைத்தார்கள். அவருடன் எந்த அளவுக்கு பரிவுடன் நடந்து கொண்டார்கள் என்றால், அவரது சொந்த பெற்றோர் வந்து அழைத்த போது கூட ஹதரத் ஜயத் ரஸியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் செல்ல மறுத்துவிட்டார்கள். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த அழகிய நடைமுறைதான் அவர்களது முழுமையின் படித்தரமாகும். இதனால்தான் அவர் ஜயது விடுதலையாவதை விட அடிமையாக இருப்பதற்கு முன்னுரிமை அளித்தார். இரத்த சொந்தம் மற்றும் பிரியத்தை பொருட்படுத்தவில்லை. ஆகவே இஸ்லாம் மற்றும் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகியோர் மீது ஆட்சேபனை செய்வோர் இதில் ஆயிரத்தில் என்ன, லட்சத்தில் ஒரு பங்கு கூட இவ்வாறான ஓர் உதாரணத்தை எடுத்து வைக்க இயலாது. எவர் இந்த அளவுக்கு அடிமைகளை விடுவிக்க ஏற்பாடு செய்துள்ளார், மனிதனின் விடுதலைக்கான வழியை அமைத்து தந்துள்ளார். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்மை ஏற்றுக்கொண்டவர்களிடம் கூறினார்கள், உங்கள் அடிமைகளை பணி செய்யும் போது நல்ல முறையில் நடத்துங்கள். கடினமான பணியை அவர்களிடம் தந்தால் நீங்கள் அதில் கை கொடுங்கள். ஆகவே ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமைத்தனத்தின் இலக்கணத்தையே மாற்றிவிட்டார்கள். இதன் விளைவாகத்தான் ஒரு இத்தாலிய ஆராய்ச்சியாளர் டாக்டர் ரிக்லர் எழுதுகிறார், அடிமை வழக்கம் மனிதகுலம் தோன்றிய நாளில் இருந்து உள்ளது, இப்போதும் எஞ்சியுள்ளது. சமுதாய ரீதியிலும் சரி, முஸ்லீம்கள் காட்டரபியாக இருந்தாலும் சரி, அல்லது நாகரிகம் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, மற்றவர்களை விட அடிமைகளை நடத்தும் முறை பன்மடங்கு அவர்களிடம் சிறந்ததாக உள்ளது. கிழக்கத்திய நாடுகளில் அடிமைகளை நடத்தும் முறையை அமெரிக்காவில் 100 வருடங்களுக்கு முன்னிருந்த அடிமை முறையின் நிலையுடன் ஒப்பிடுவது அநீதியாகும். நபிமொழிகளில் எந்த அளவுக்கு மனிதாபிமானம் காணப்படுகிறது. ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், இது எனது அடிமை என்று கூறாதீர்கள், இவர் எனது மகன் என்று கூறுங்கள். இது எனது அடிமை பெண் என்று கூறாதீர்கள், இது எனது மகள் என்று கூறுங்கள். மேலும் எழுதுகிறார்கள், வரலாற்று அடிப்படையில் இந்த சம்பவங்களை ஆய்வு செய்தால் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்விஷயத்தில் மகத்தான சீர்திருத்தம் செய்துள்ளார்கள் என்று தெரிய வரும். இஸ்லாத்துக்கு முன்னர் கடன்பட்டவர் கடனை திருப்பி செலுத்த முடியாத நிலையில் சுதந்திரமான மனிதனின் சுதந்திரம் பரிபோகம் சாத்தியம் இருந்தது. கடன்பட்டவர் கடனை திருப்பி செலுத்த முடியாத நிலையில் கடனை திருப்பி தரும் வரை கடன் கொடுப்பவருக்கு அடிமையாக வேண்டிய சாத்தியமும் இருந்தது. அவர் எழுதுகிறார், ஆனால் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட பிறகு எந்த முஸ்லிமும் எந்த சுதந்திர முஸ்லிமையும் அடிமையாக்க முடிந்ததில்லை. இறைவனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிமைத்தனத்தை ஓர் எல்லைக்குள் சுருக்கிவிட்டது மட்டுமன்றி அன்னார் இவ்விஷயத்தில் ஏவல் விளக்கல் சட்டமே உருவாக்கினார்கள். முஸ்லிம்களிடம் கூறுங்கள், உங்கள் பாதத்தை முன்னோக்கி வையுங்கள். எதுவரை என்றால் சிறிது சிறிதாக எல்லா அடிமைகளும் சுதந்திரம் பெற்றுவிட வேண்டும். புரொஃபஸர் கிளேரி உடைய இத்தாலிய நூல் ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளது. ஒரு காலத்தில் அஹமதியா ஜமாத் அமெரிக்கா இந்த நூலை வெளியிட்டது. இதில் இஸ்லாமிய போதனை பற்றி நல்ல முறையில் விளக்கப்பட்டுள்ளது. அதனை மீண்டும் வெளியிட வேண்டும். யாருடைய பெயருக்கும் உரிமை இல்லாத பட்சத்தில் அமெரிக்க வாசிகளுக்கு அனுமதி கிடைத்திருந்தால் அதனை வெளியிட வேண்டும். இஸ்லாம் மற்றும் ஹதரத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஆட்சேபனை செய்கின்றவர்களின் வாயை அடைப்பதற்கு அது போதுமானது. இந்த போதனை முன்மாதிரி ஆகியவற்றை மற்றோரும் ஒப்புக்கொள்ளாமல் இருக்க முடியவில்லை. இந்த மகத்தான போதனை நடைமுறை மனிதனில் சுதந்திரத்தின் உண்மையான நிலையாகும். திருக்குர்ஆன் மற்றும் ஹதீஸ்களிலிருந்து நான் சில உதாரணங்களை தந்துள்ளேன். இது பற்றி எண்ணற்ற கட்டளைகளும் வழிகாட்டல்களும் நமக்கு கிடைக்கின்றன. இதுவே உண்மையான போதனையாகும். இதனை செயல்படுத்துவதன் மூலமே உலகிற்கு சுதந்திரம் கிடைக்க முடியும். அமைதி, நீதி, சீர்திருத்தம் நிலை பெற முடியும். ஆப்பிரிக்காவில் விடுதலை கிடைத்துள்ள நாட்டில் உள்ள அகமதிகள், இந்த போதனையை பரப்புங்கள், நடைமுறைப்படுத்துங்கள். மக்களை ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிமைத்தனத்தின் கீழ் கொண்டு வாருங்கள். அதன் மூலம் அவர்களுக்கு விடுதலையின் உண்மை நிலை தெரியட்டும். ஒரு முறை பொன்விழா கொண்டாடுவதில் சுதந்திரம் நிலை பெற்று விடாது. இந்த உண்மையை புரிந்த பிறகுதான் சுதந்திரம் நிலை பெறும். ஆட்சியாளர்களும் சரி, பொதுமக்களும் சரி, எவ்வாறு நாம் இந்த சுதந்திரத்தை நிலைநாட்ட வேண்டும், அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும். மேலும் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழகிய முன்மாதிரியிலும் திருக்குர்ஆனின் போதனையிலும் தான் அது காண கிடைக்கும். கிளேரி சாஹிப் முஸ்லிம்களை அடிமைகளாக்க முடியாது என்று எழுதியுள்ளார். ஆனால் உண்மையான இஸ்லாமிய சமுதாயத்திலும் ஒருபோதும் எவரும் அடிமையாக முடியாது. இதுவும் ஒரு முஸ்லிமுக்கு மிக முக்கியமாக நினைவில் கொள்ளத்தக்கது. ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிப்பதற்கு முன் உம்மத்திற்கு கடைசி போதனை செய்தார்கள். அது தொழுகை மற்றும் அடிமைகள் பற்றிய எனது போதனைகளை மறந்து விடாதீர்கள் என்பதாகும். ஆனால் முஸ்லிம்களுடைய, குறிப்பாக செல்வந்தர்களுடைய துரதிர்ஷ்டம், அவர்கள் இந்த இரு மார்க்க போதனையையும் மறந்துவிட்டார்கள். அவர்களிடம் தொழுகையிலும் ஆர்வமில்லை, இறை எச்சமும் தென்படவில்லை, அடிமை தலையை அகற்றும் முயற்சியும் இல்லை. நேரடியாக அடிமைகளை விற்று வாங்கும் நடைமுறை இன்றில்லைதான். எனினும் அரசுகளின் பெயரால் பொதுமக்களை அடிமைப்படுத்தப்படுகிறது. சில நாடுகளில் ஏற்பட்டுள்ள நிம்மதி குலைவும் கூச்சலும் இதனாலேயே உருவாகியுள்ளன. சில முஸ்லிம் அரபு நாடுகளில் இந்நிலை உள்ளது. பொதுமக்களிடம் நாம் அடிமைகளாக நடத்தப்படுகிறோம் என்ற உணர்வு ஏற்பட்டுள்ளது. நம்மிடம் ஓர் அரசு ஜனநாயகம் என்ற பெயரில் வருகிறது. பிறகு வாழ்நாள் முழுவதும் அந்த ஆட்சியாளரே பதவியில் இருக்க முயற்சி செய்யப்படுகிறது. பிறகு அவரது சந்ததிகள் ஆட்சியை கைப்பற்றுகின்றனர். சுயநிலைமைகள், துதிபாடிகள் இவர்களை சுற்றி கூடி இவர்களின் முன்னுரிமைகளையும் மதிப்பீடுகளையும் மாற்றிவிட்டனர். பிறகு ஆட்சியை நிலைநாட்ட எல்லா முயற்சியும் செய்கின்றனர். தமது பொதுமக்கள் மீதே துப்பாக்கி குண்டுகள் செலுத்தப்படுகின்றன. பிறகு எதிரி சக்திகள் அல்லது இஸ்லாத்தின் பகை சக்திகள் அல்லது சுயநல சக்திகள் தமது சுயநலத்திற்காக நாட்டின் செல்வத்தை அபகரிப்பதற்காக பொதுமக்களின் தரப்பிலிருந்து, அரசாங்கத்தின் அநீதியிலிருந்து விடுதலை பெறுவதற்காக நடத்தப்படும் கிளர்ச்சி நெருப்புக்கு காற்று வீசுகின்றனர். மார்க்கத்தின் பெயரால் ஒரு ஷேத்தானிய சக்தி சுழல ஆரம்பித்து நாட்டை 100 ஆண்டுக்கு பின்னுக்கு தள்ளிவிடுகிறது. மேலும் விடுதலைக்காக முயற்சி செய்த பொதுமக்களை மேலும் அடிமை தலையில் தள்ளிவிடுகின்றது. பிறகு தம்மவரின் அடிமை தலையிலிருந்து விடுபட்டு மற்றவரின் அடிமை தலைக்கு உட்படுகின்றனர். நேரடியாக இல்லாவிட்டாலும் இன்னொன்றின் மூலமாக ஆகுவது அவ்வாறு ஆகிவிடுகின்றனர். நான் முன்னரே கூறிவிட்டேன், சில வலிய சக்திகள் அந்த ஆட்சிகளுக்கு வேண்டியதை தந்து பல வருடங்களுக்கு ஆட்சியில் அமர வைக்கின்றனர். பொதுமக்களின் சுதந்திரம் அளிக்கப்படுவதை சிறிதும் பொருட்படுத்துவதில்லை. அந்த அரசுகளிடமிருந்து தமக்கு பயன் முடிந்து போய்விட்டால் பொதுமக்களின் சுதந்திரம் என்ற பெயரில் அந்த ஆட்சிகளை கவிழ்த்து விடுகின்றன. அவர்களை கீழே இறக்கி விடுவதற்கான முயற்சிகளை செய்கின்றன. ஆனால் இதுதான் இப்போதைய நிலை. ஒரு ஆட்சியை மாற்றிவிட்டு புதிய ஆட்சி ஒன்று உருவாகியுள்ளது. இதனை பார்த்து இந்த சக்திகள் சங்கடப்பட தொடங்கியுள்ளனர். நமது விருப்பப்பட்ட ஆட்சி வரவில்லையே என்று நினைக்கின்றனர். சில இடங்களில் அவை விரும்பும் மாற்றங்கள் ஏற்படவில்லை. அவை விரும்பும் மாற்றம் ஏற்படாத நிலையிலும் சங்கடமடைகின்றனர். பிறகு இன்னொரு கிளர்ச்சி மற்றும் நயவஞ்சகத்தின் தொடர் ஆரம்பமாக உள்ளது. இன்னும் சொல்வதாயின் சில இடங்களில் ஆரம்பமாகிவிட்டது. பொதுமக்களும் தவறான புரிதலால் இரையாக்கப்படுகின்றனர். ஓர் அரசின் அடிமை தலையிலிருந்து இன்னொரு அரசின் அடிமை தலைக்குள் போகின்றனர். இப்போது உணர்வு ஏற்படுகிறது, எனினும் சில இடங்களில் அதற்குள் போய் கொண்டிருக்கின்றனர். நாட்டின் செல்வம் பொதுமக்களின் முன்னேற்றத்திற்காக, அவர்களின் உரிமையையும் நீதியையும் பெற்றுத்தருவதற்காக, அவர்களை கல்வியாளர்களாக்குவதற்காக செலவு செய்யப்படவில்லை, செலவு செய்யப்பட போவதும் இல்லை. வரும் அரசு கூட தனது நலனை கருத்தில் கொண்டே வருகிறது. பொதுமக்களிடம் ஏழ்மை, குறைந்த வாழ்க்கை தரம் முதலிலும் இருந்தது, வருங்காலத்திலாவது அகலும் என்பது எதிர்பார்ப்பு இருக்கின்றது. ஆனால் வருங்காலத்திலும் அவ்வாறே இருக்கும். சிறிது காலத்திற்கு பிறகு நீங்களே பார்ப்பீர்கள். ஏனென்றால் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய போதனையை ஆட்சியாளர்கள் நடைமுறைப்படுத்தவில்லை. முஸ்லீம் என்று கூறுகின்றனர், ஆனால் அதன்படி அமல் செய்வதில்லை. முற்காலத்தில் தனது செல்வத்தின் பலனாக ஒருவர் அடிமையை வைத்திருந்தார். இன்று நாட்டின் செல்வத்தை பொதுமக்களை அடிமையாக்குவதற்காக பயன்படுத்தப்படுகிறது. இப்போது ஊடகங்களும் பேச தொடங்கியுள்ளன, வெளிப்படுத்துகின்றன, நிழற்படங்களும் வருகின்றன. எண்ணெய் வள நாடுகளிலும் வறுமை உள்ளது. ஒருபுறம் தங்கத்திலான மாளிகைகள், மறுபுறம் ஒருவருக்கு இருவேளை வயிறார உணவு இல்லை. ஆகவே உரிமைகளை அபகரித்து பொதுமக்களை அடிமையாக்கப்படுகிறது, அடிமையாக்கப்பட்டு விட்டது. எங்கே அந்த காலம்? ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிறிஸ்தவ பகுதியில் உள்ள தனது இராணுவத்தை திரும்ப அழைக்க நேர்ந்தது. அப்போது எதிரிகளின் ஆசலின் காரணத்தால் முஸ்லிம்கள் அப்பகுதியில் தமது ஆதிக்கத்தை நிலைநாட்ட முடியாமல் இருந்தது. கிறிஸ்தவர்கள் தமது பாதுகாப்புக்காகவும் தமது உரிமையை பெறவும் ஜிஸ்யாவாக தந்த தொகையை முஸ்லிம்கள் திருப்பி தந்தனர். உங்களது உரிமையை எங்களால் தர முடியாத போது உங்களிடம் பெற்ற பணத்தை நாங்கள் திருப்பி தருகிறோம் என்று கூறிய போது அந்த கிறிஸ்தவர்கள் அழுதனர். அழுதவாறு இவ்வாறு கூறினர், நாங்கள் துவா செய்கிறோம், நீங்களே திரும்பி வருவீர்கள். உங்களை போன்ற ஆட்சியாளர்களை நாங்கள் பார்க்கவில்லை. முஸ்லிம் ஆட்சியின் கீழ் எமக்கு நீதியும் உரிமையும் கிடைத்தது, இது எங்களது ஆட்சியில் கிடைக்கவில்லை என்று அவர்கள் கூறினர். இப்போது முஸ்லிம் ஆட்சியாளர்கள் முஸ்லிம்களின் செல்வத்தையே எடுக்கின்றனர். நாட்டின் நீதி முடிந்துவிட்டது, உரிமைகள் அபகரிக்கப்படுகின்றன, எவரது உயிரும் பொருளும் பாதுகாப்பாக இல்லை. பிறகு இருமாப்புடன் வாதிடுகின்றனர், பொதுமக்களுக்காக நாங்கள் செய்வதை வேறு எவரும் செய்யவே முடியாது. இந்த புரட்சி நிலை பல்வேறு நாடுகளில் உருவாகியுள்ளது. நான் ஏற்கனவே கூறியது போன்று இதிலிருந்து சுயநிலைமைகள் பயனடைகின்றனர். சிலர் மார்க்கத்தின் பெயரால் சுயலாபம் பெற முயலுகின்றனர். இந்த ஆட்சிகள் ஒழுங்காக உரிமைகளை வழங்கினால், நீதியை நிலைநாட்டியிருந்தால் இது ஒருபோதும் நடந்திருக்காது. பொதுமக்களின் சுதந்திரம் பாதுகாக்கப்பட்டிருக்கும். அரசுகளும் கூட பேராசை கொள்ளாமல் நீதியை நிலைநாட்ட முயற்சி செய்திருந்தால் பிறகு எப்போதும் இக்குழப்பம் வந்திருக்காது. மார்க்கவாதிகள் பற்றி கூறினேன். பொதுமக்களுக்கு மார்க்க அறிவில்லாததால் மார்க்கத்தில் தவறான விளக்கம் மற்றும் சடங்குகளை உருவாக்கி சடங்கு சம்பிரதாயம் என்ற அரிகண்டத்தை அவர்களின் கழுத்தில் இந்த மார்க்கவாதிகள் மாட்டிவிடுகின்றனர். இவ்வாறு அவர்கள் அடிமையாக்கப்பட்டுள்ளனர். அல்லா தாலா இந்த மகத்தான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனித மகத்துவத்தை நிலைநாட்ட வந்தவர்களான இந்த நபியை பற்றி கூறுகின்றான். எலவு அன்ஹும் இஸ்ரஹும் வல் அக்லால் அல்லதி கானத் அலைஹி. இந்த நமது நபி அவர்களின் சுமையை அகற்றுகிறார். அவர்களின் கழுத்தில் மாட்டியிருந்த அந்த பழுவை துண்டிக்கிறார். ஆனால் இப்பொழுது இக்காலத்தில் என்ன நடக்கிறது? முற்றிலும் தலைகளாக உள்ளது. முஸ்லிம் நாடுகள் இந்த நபியை ஏற்றிருப்பதாக வாதிக்கின்றார்கள். அவரை ஏற்ற பிறகு உரிமை, நீதி, சுதந்திரம், வழங்கல் ஆகிய செயல்களை அவர்கள்தான் செய்திருக்க வேண்டும். முஸ்லிம் அல்லாத மற்ற நாடுகள் இவர்களின் சுதந்திரம், நீதி, வளர்ச்சிகளை பார்த்து முன்மாதிரியாக கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இங்கு முற்றிலும் இதற்கு தலைகீழாக இருக்கிறது. உண்மையான இஸ்லாமிய போதனையை பரப்ப வேண்டிய உலமாக்கள் எல்லா வகையான பிதத்துகளில் இருந்தும் முஸ்லிம்களை தூய்மைப்படுத்தியிருக்க வேண்டும். அவர்களோ மக்களின் கழுத்தில் அரிகண்டத்தை போடுகின்றனர். இரு தரப்பினரும் பொதுமக்களுக்கு சுமையை ஏற்றி அமுக்கி உள்ளனர். எனவே ஆட்சியாளர்கள் மீது மட்டும் குற்றம் இல்லை, மாறாக இக்காலத்தின் உலமாக்களும் கூட இவர்களுடன் சேர்ந்துள்ளனர். இவர்கள் பொய்யான சடங்கு சம்பிரதாயங்கள், பொய்யான கொள்கைகளை மார்க்க பெயர் கொடுத்து பொதுமக்களின் உணர்வுடன் விளையாடி அவர்களை அடிமையாக்கிவிட்டனர். இத்தொடர் தொடரும் முடியாது. அல்லாவினால் அனுப்பப்பட்டவரை ஏற்காதவரை மனித கண்ணியத்தை நிலைநாட்ட எல்லா வகையான அடிமைகளையும் அரிகண்டங்களை விட்டும் விடுதலையாக்குவதற்காக வந்தவரை ஏற்காதவரை இந்த நிலை தொடரும். முழுக்க முழுக்க ஒரே அடிமை தலையின் கீழ் வருவதற்கு போதித்தார்கள். இறைவன் மற்றும் அவனது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அடிமை தலையின் கீழ் வருமாறு போதித்தார்கள். இந்த அடிமை தலையினால் சுதந்திரங்களின் பல வழிகள் தென்படும், நீதி தென்படும், சமத்துவம் உருவாகும். பிறகு சுதந்திரத்தின் இன்னொரு வழி தென்படும். அதில் சமுதாயத்தில் உரிமைகளை பெற கிளர்ச்சி செய்ய வேண்டியதில்லை. சுதந்திரத்தை பெற தவறான வழியை பயன்படுத்த வேண்டியதில்லை. மாறாக உரிமைகளை வழங்குவதற்கு மன்னரும் முயல்வார், பரம ஏழையும் முயல்வார். ஆகவே முஸ்லிம்கள் இந்த எல்லா குழப்பத்தில் இருந்தும் தப்புவதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது. அது அல்லாஹ் மற்றும் அவனது ரசூலுடைய போதனையின்படி அமல் செய்வதாகும். அல்லாஹ் இக்காலத்தில் இந்த இருவகை உரிமையையும் நிலைநாட்டுவதற்காக அனுப்பியவரை மறுத்துவிட்டு அது சாத்தியமே இல்லை. ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல்வேறு கோணத்தில் மிக அழகான முறையில் இப்போதனையை நம்முன் எடுத்து வைத்துள்ளார்கள். அதுவே உரிமையும் நீதியையும் நிலைநாட்டுகிறது. அதில் சுதந்திரத்திற்கு உத்தரவாதம் உள்ளது, நிரந்தர சுதந்திரத்திற்கு உத்தரவாதம் உள்ளது. ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், நினைவில் கொள்ளுங்கள், ஒரு முஸ்லீம் அல்லாஹ்வின் உரிமை மற்றும் அடியாரின் உரிமையை நிலைநாட்டுவதற்கு எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். இறைவனை தனித்தன்மையிலும் பண்பிலும் பஹ்தஹு லா ஷரீக லஹு என்று நாவளவில் கூறுவது போன்று அமலிலும் காட்ட வேண்டும். படைப்பினங்களுடன் அனுதாபத்துடனும் மென்மையுடனும் நடக்க வேண்டும். கூறினார்கள், ஒருவருக்கொருவர் இடையில் உள்ள தொடர்பு சுத்தமாக இல்லாதவரை இறைவனுடன் உள்ள தொடர்பு சுத்தமாக இருக்காது. இந்த இரு வகை உரிமையில் இறைவனுடைய உரிமை பெரியதுதான். எனினும் அவனது படைப்பினத்துடன் அனுதாபம் காட்டுவது ஒரு கண்ணாடி போன்றது. ஒரு சகோதரர் தனது சகோதரருடன் உள்ள தொடர்பை சுத்தமாக வைக்கவில்லை எனில் அவரால் இறைவனின் உரிமையையும் தர முடியாது. ஆனால் அசல் விஷயம் என்னவென்றால், ஒருவர் தன்னை உயர்வானவராகவும் மற்றவரை இழிவாகவும் கருதுகிறார், மற்றவரை இழிவுபடுத்த முயல்கிறார் எனில் அவரிடம் நீதி சகோதரத்துவம் ஆகியவற்றை எதிர்பார்க்க முடியாது. பிறகு இன்னொரு இடத்தில் கூறுகிறார்கள், நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜமாத்தை உருவாக்கினார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் தூய நஃப்ஸை உடையவர்கள். ஒவ்வொருவரும் தமது உயிரை மார்க்கத்திற்காக அர்ப்பணித்து விட்டிருந்தனர். அவர்களில் ஒருவரும் நயவஞ்சக வாழ்க்கை வாழவில்லை. அனைவரும் அல்லாஹின் உரிமையையும் அடியாரின் உரிமையையும் வழங்குபவர்களாக இருந்தனர். மார்க்கம் உலகின் மீது முன்னுரிமை பெறும்போதுதான் இந்நிலை உருவாகும். அது பணிவு மிக்கவராக இறைவனின் உரிமையை தருபவராக ஆக்குகிறது. படைப்பினத்தின் உரிமையை தருவதன் பக்கமும் கவனம் ஏற்படுத்துகிறது. முஸ்லிம்களில், முஸ்லிம் நாடுகளில் அத்தகைய ஒரு தலைவரை கூட இத்தகைய தகுதியை நிலைநாட்டியவரை இன்று நம்மால் காண முடியவில்லை. உண்மையான நீதியை விரும்பும் வழிகாட்டி இல்லையெனில் பிறகு ஒவ்வொருவரும் தமது விடுதலைக்காக தமக்கு தெரிந்தபடி செயல்பட தொடங்குகின்றனர். நான் ஏற்கனவே கூறியது போன்று பிறகு சுயநலமிகள் தமது நலனை பெறுகின்றனர். பிறகு நீதி விடுதலை என்ற பெயரில் அநீதியின் புதிய கதைகள் ஆரம்பமாகின்றன. இக்கால விடுதலைகள் எல்லாம் விடுதலை என்ற பெயரில் ஒரு அடிமை தலையிலிருந்து அகன்று இன்னொரு அடிமை தலையில் நுழைவதுதான். ஆப்பிரிக்காவின் பெரும்பாலான நாடுகளை பாருங்கள், அல்லது மற்ற முஸ்லிம் நாடுகளை பாருங்கள், இதே நிலைதான் தென்படுகிறது. மற்றவரின் அடிமை தலையிலிருந்து விடுதலை கிடைத்தால் தம்மவர் அவர்களை சுற்றி வளைக்கின்றனர். முஸ்லிம் நாடுகளின் தலைவர்களும் ஆப்பிரிக்க நாடுகளின் தலைவர்களும் அரசியல்வாதிகளும் இராணுவமும் புரட்சி என்ற பெயரில் நாடுகளை கைப்பற்றுகின்றன. மார்க்க தலைவர்கள் அல்லது உலமா என்று அழைக்கப்படுபவர்கள் அனைவரும் இந்த உண்மையை புரியுமாறு அல்லாஹ் செய்வானாக. அவர்கள் தமது சமுதாயத்தை அடிமை தலையில் பிணைப்பதை விட்டும் நீதியில் செல்லாமல் இருப்பதை விட்டும் பிறரது உரிமையை வழங்காமல் இருப்பதை விட்டும் விலகாததால் அல்லாஹ்வின் பிடியில் வருவார்கள். ஒவ்வொரு மேய்ப்பவரும் கேட்கப்படுவார், மேய்ச்சலின் உரிமையை செலுத்தினீரா என்று கேட்கப்படும். உமது பொறுப்பை நிறைவேற்றினீரா, அல்லது சமுதாய செல்வத்தால் உங்கள் பையை நிறைத்துக் கொண்டிருந்தீரா, அல்லது இஸ்லாம் அல்லாஹ் ரசூலுடைய பெயரை சொல்லிக் கொண்டிருந்தீரா, அல்லது அந்த பெயர்களுக்கு எந்த மதிப்பும் வழங்கவில்லையா, இவற்றுக்கெல்லாம் இல்லை என்று கூறும்போது நிச்சயமாக இறை பிடியில் வருவர். இறைவனிடம் பொய் சொல்ல முடியாது, இறைவனிடம் எதனையும் மறைக்க முடியாது. அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகின்றான், உண்மையான மூமீன் லி அமானாத்திஹிம் பாதிஹிம் ராவூன், அவர்கள் தமது அம்மானிதங்களையும் உடன்படிக்கைகளையும் கவனத்தில் கொள்வார்கள். தலைவர்கள் தமது அமானிதம் குறித்து கேட்கப்படுவர். குறிப்பாக அவர்கள் தமது உறுதிமொழியை ஏற்கும் போது இறைவனை சாட்சியாக்கவும் செய்கின்றனர். நாட்டின் நலன், பொதுமக்களின் முன்னேற்றம், அவர்களின் உரிமை வழங்குவது, நீதியை நிலைநாட்டுவது, அவர்களின் சுதந்திரத்தை எப்போதும் பேணுவது ஆகியவற்றை நிறைவேற்றுவேன் என்று உறுதிமொழி எடுக்கின்றனர். ஆனால் பெரும் துரதிருஷ்டம் என்னவென்றால், பெரும்பாலான இடங்களில் சமுதாயத்தின் செல்வத்தை தம்பக்கம் திருப்புவதை பார்க்கின்றோம். உலமாக்கள் மார்க்கத்தை சம்பாதிக்கும் வழியாக்கி உள்ளனர். பொதுமக்களுக்கு தவறான சடங்கு சம்பிரதாயங்கள், போதனைகள், தவறான கொள்கைகள் என்ற அரிகண்டத்தை போட்டு விடுகின்றனர். நான் ஏற்கனவே கூறியது போன்று முழுக்க முழுக்க தமக்கு கீழ் கொண்டு வர முயலுகின்றனர். பொதுமக்களும் தமது உரிமைகளை வழங்குவதில்லை. சுருக்கமாக, அமானிதத்தை பேணாததன் விளைவாகவும் இறை தண்டனையை எல்லோரும் அழைக்கின்றனர். இக்காலத்தில் இந்த நாடுகளில் உருவாகியுள்ள குழப்பங்கள் இறைவனின் பழிவாங்கும் பண்பின் விளைவாகும். தீவிரவாதம், சமூக சீர்கேடு, பொருளாதார பின்னடைவு, அமைதியின்மை இக்கால நிலை மட்டுமல்ல, மிக கடும் நிம்மதியின்மை தரும் எதிர்காலத்தை அடையாளம் காட்டுபவையாகும். உதாரணமாக, பாகிஸ்தான் சுதந்திரம் பெற்று 62-63 வருடங்கள் ஆகிவிட்ட நிலையில் இந்த எல்லா விஷயங்களும் அங்கு உச்ச நிலையில் உள்ளது, அதிகமாகிக் கொண்டேதான் உள்ளது. நாளை என்ன நடக்கும் என்று எவரும் கூற முடியாது. நாம் நல்ல எதிர்காலம் ஏற்படும் என்று எதை வைத்து நம்பிக்கை வைப்பது? ஆங்கிலேயர்களிடம் அடிமைப்படுத்துவதில் இருந்து நமக்கு விடுதலை கிடைத்துவிட்டதுதான். ஆனால் நம்மவரின் அடிமைத்தலை இன்னும் அதிகமாக தொல்லைப்படுத்துகிறது. அல்லாஹ் நம் நாட்டின் ஆட்சியாளர்கள் மீதும் பொதுமக்கள் மீதும் கருணை காட்டுவானாக. காயிதே ஆசம் இந்த பாகிஸ்தானின் சுதந்திரம் பெற்ற பிறகுதான் அறிவித்தார், மார்க்கவாதிகளுக்கு மார்க்க சுதந்திரம் உண்டு. பாகிஸ்தானிய குடிமகன் என்ற முறையில் அனைவருக்கும் சம உரிமை உண்டு. ஆனால் அஹ்மதிகளுடன் என்ன செய்யப்படுகிறது? அஹ்மதிகளின் மீது தவறான விஷயங்களை சுமத்தியுள்ளனர். ஹாத்தமுல் அம்பியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அடிமைத்தளத்தின் கீழ் இருப்பதை ஒவ்வொரு அஹ்மதியும் ஆயிரக்கணக்கான விடுதலையை விட
முகமது முஸ்தபா
முன்னுரிமைக்குரியதாக கருதுகிறார். தமது கழுத்தை வெட்டப்படுவதற்கும் தயார் என கருதுகிறார். அந்த அகமதிகளின் மீது இட்டுக்கட்டி அபாண்டமாக அகமதிகள் நவூஸ் பில்லா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பழிப்பவர்கள் என்று கூறப்படுகிறது. நாம் குடிமகன் என்ற உரிமையிலிருந்து விலக்கப்பட்டதை பொருட்படுத்தவில்லை அல்லது பொருட்படுத்த தக்கதாகவும் நினைக்கவில்லை. நம்மை எல்லா உரிமைகளிலிருந்தும் விலக்கினாலும் அதனை சகிப்போம், சகித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பெயர் தாங்கி உலமா மற்றும் ஆட்சியாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப எம்மை ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு பிரிந்தவர்களாக கருத முடியாது. அகமதிகள் ஏன் பாகிஸ்தானில் தேர்தலில் வாக்களிக்கும் உரிமையை பயன்படுத்த முடியாது? ஏனென்றால் அவர்கள் கூறுகின்றார்கள், உங்கள் இந்த உரிமையும் சுதந்திரமும் ஒரு நிபந்தனைக்குட்பட்டதாகும். அந்த நிபந்தனையாவது நாங்கள் முஸ்லீம்கள் அல்லர் என்று கூற வேண்டும். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சார்ந்தவர்கள் அல்லர் நாங்கள் என்று கூற வேண்டும். இறைவன் மீது ஆணை, அஹ்மதிகளாகிய எம்மை துண்டு துண்டாக்கி விடலாம். ஆனால் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிய எமது எஜமானரும் தலைவரையும் விட்டு பிரிவதால் கிடைக்கும் அந்த சுதந்திரம் மற்றும் வாக்களிக்கும் உரிமையின் மீது துப்பவும் மாட்டோம். அது உம்போன்ற உலகவாதிகளுக்கு தான் வாழ்த்துக்குரியது. அத்தகைய விடுதலையை விட ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செருப்பின் தூசியாக எம்மை ஆக்கி அல்லாஹ்வின் உண்மையான அடியார் ஆக்குகின்ற அல்லாஹ்வுக்குரிய உரிமையை வழங்குபவர்களாக்கக்கூடிய அடியார்களுக்குரிய உரிமையை வழங்கும் உணர்வு பெற்றவர்களாக்கக்கூடிய அந்த அடிமைத்தனத்திற்கு முன்னுரிமை தந்துவிட்டோம். இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் வரும், நமது இந்த எளிமை அடிமைத்தனம்தான் உலகிற்கு உண்மையான சுதந்திரத்தின் காட்சியை காட்டும். தம்மை தாமே விடுதலை பெற்றவர்கள் என்போர் பல்வேறு துன்பங்களால் வதைக்கப்படுகின்றவர்கள், சுமைகளையும் அரிகண்டங்களையும் கொண்டவர்கள். இவர்கள் அல்லது இவர்களது சந்ததிகள் முஹம்மதிய மசீஹின் அடிமையாக இருப்பதில் ஒரு நாள் மகிழ்ச்சி அடைவர். அதிலேயே அவர்களுக்கு உண்மையான சுதந்திரத்தின் உணர்வு கிடைக்கும். அதனை நிலைநாட்டவே ஹதரத் முஹம்மது முஸ்தபா காத்தமுல் அம்பியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். அல்லாஹ் உலகின் இந்த விடுதலையின் நாளை விரைவில் பார்க்க செய்வானாக. அல்லாவினால் அனுப்பப்பட்டவரை மறுப்பதன் விளைவாக ஏற்படும் பயங்கர விளைவுகளில் இருந்து பாதுகாக்கப்படுவார்களாக. அல்லாஹ் நமது ஒவ்வொரு அகமதிக்கும் இந்த கடினமான நாட்களை பொறுமை, நிலைத்து நிற்றல் மற்றும் துஆவில் கழிக்கும் வாய்ப்பை வழங்குவானாக.
அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدًا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر